வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
மீண்டுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
We are going to turn today to 2 Corinthians.
இன்றைக்கு நாம் 2 கொரிந்தியர் நிருபத்தை படிக்க போகிறோம்.
2 Corinthians describes the inner life of the apostle Paul more than any other book in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற வேறு எந்த புத்தகத்தை காட்டிலும் இந்த இரண்டாம் நிருபமானது பவுலினுடைய உள்ளான வாழ்க்கையை விவரிக்கிறதா இருக்கிறது.
The Acts of the Apostles describes his external life.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் அவருடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை விவரிக்கிறது.
He served the Lord in different places.
பல்வேறு இடங்களிலே எப்படி அவர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்.
But in 2 Corinthians Paul gives us a revelation of his inner life.
ஆனால் இரண்டாம் கொரிந்தியர் புத்தகத்திலே தன்னுடைய உள்ளான வாழ்க்கையை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார்.
Made him the man he was.
இந்த காரியங்கள் தான் அவர் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவரை கொண்டு வந்தது.
And so it's good for us to study it because there we can learn the secret of Paul's life.
பவுலுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறபடினாலே இந்த புத்தகத்தை படிப்பது மிகவும் நல்லது.
He uses a beautiful expression in chapter 5 verse 20 where he says we are ambassadors for Christ.
5 அதிகாரம் 20 வசனத்திலே நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம் என்கிறதான அருமையான ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறார்.
We all know what an ambassador is.
ஒரு ஸ்தானாபதி என்றால் என்ன என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
Countries will have an ambassador. Each country has an ambassador in another country.
ஒவ்வொரு நாட்டுக்கும் வெளிநாட்டிலிருந்து ஒரு தூதுவர் வந்து அங்கே இருப்பார்.
And that ambassador represents that country and the interests of that country.
அந்த ஸ்தானாபதி என்கிறவர் தன்னுடைய நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்.
And he has to be very careful that he doesn't bring a bad name on his country by any of his conduct.
தம்முடைய நடத்தையினாலே தன்னுடைய நாட்டிற்கு எந்த ஒரு தீமையான பெயரையும் அவப்பெயரும் கொண்டு வராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
It's a very beautiful expression to be an ambassador.
கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதி என்பது அருமையான வியக்கத்துக்கான ஒரு வாசகம்.
And we can say that in 2 Corinthians Paul is describing how he became a faithful ambassador of Christ.
2 கொரிந்தியர் புத்தகத்திலே தாம் எப்படி கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள ஒரு ஸ்தானாபதியாய் மாறினார் என்பதை விளக்குகிறார்.
So let's look at this letter with that as a sort of a title.
ஆகவே இதை ஒரு கருப்பொருளாக கொண்டு இந்த புத்தகத்தை நாம் படிக்க ஆரம்பிப்போம்.
So first of all,
முதலாவதாக,
in order to be an ambassador,
ஒரு ஸ்தானாபதியா இருக்க வேண்டுமானால்,
the important thing is not to go to a Bible school.
ஒரு வேதாகம கல்லூரிக்கு போக வேண்டும் என்பது ஒரு முக்கியமான காரியம் அல்ல.
Paul went to a Bible school in his Jewish days.
தன்னுடைய யூத நாட்களிலே ஒரு வேதாகம கல்லூரிக்கு சென்றார்
பவுல். That was no help to him in his apostleship.
அவருடைய அப்போஸ்தலத்துவத்திலே அந்த வேதாகம கல்லூரியின் படிப்பு எந்த அளவுக்கும் பயனளிக்கவில்லை.
But there was something else that was more important.
அதை காட்டிலும் வேறு ஒன்று மிக முக்கியமானதாக இருக்கிறது.
That's what he says in chapter 1.
இதைத்தான் 1 அதிகாரத்தில் சொல்லுகிறார்.
Trials and testings.
உபத்திரவங்களும் சோதனைகளும்.
That was the Bible school that Paul went through.
பவுல் சென்ற வேதாகம கல்லூரி இதுதான்.
He says in verse 4.
4 வசனத்தில்
சொல்கிறார். He went through so many afflictions.
எவ்வளவு உபத்திரவங்களுக்குள்ளாக அகப்பட்டார்.
And God comforted him or strengthened him in those afflictions.
அந்த உபத்திரவங்களுக்குள்ளாக தேவன் அவரை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தினார்.
And that is the strength which he could give to other people.
இந்த பலனை தான் மற்றவர்களுக்கு அவர் கொடுக்க முடிந்தது.
So in the Old Testament,
பழைய ஏற்பாட்டு காலங்களிலே,
Moses would go up to the mountain and listen to God and come back and tell the people what God said.
மோசே அந்த மலையின் மேல் உட்கார்ந்து ஆண்டவர் பேசுகிறதை கேட்டு ஆண்டவர் என்ன பேசினாரோ அதை ஜனங்களுக்கு வந்து சொல்வார்.
In the New Testament,
புதிய ஏற்பாட்டிலே,
a man has to go through trial and suffering. And what he learns in that is what he's going to tell other people.
ஒரு மனிதன் பாடுகளுக்குள்ளாகவும் உபத்திரவங்களுக்குள்ளாகவும் கடந்து சென்று அதிலே கற்றுக்கொள்கிற காரியங்களை தான் மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும்.
You can't produce a message by just sitting on a Saturday and listening to some tapes and consulting some books and producing a sermon.
சனிக்கிழமை இரவு உட்கார்ந்து ஒரு சில ஒலிநாடகங்களை கேட்பதிலேயும் ஒரு சில புத்தகங்களை குறிப்பு எடுத்துக் கொள்வதிலேயும் உங்களுடைய பிரசங்கத்தை நீங்கள் தயார் செய்ய முடியாது.
That's the way a lot of people prepare sermons, but that's not God's way.
அநேகர் இப்படித்தான் தங்களுடைய பிரசங்கத்தை ஆயத்தம் செய்கிறார்கள். ஆனால் இது தேவனுடைய வழி அல்ல.
Paul prepared his sermons through his trials.
பவுல் தன்னுடைய உபத்திரவங்களிலே தான் தன்னுடைய செய்திகளை ஆயத்தப்படுத்தினார்.
Jesus prepared the sermon on the mount through 30 years in Nazareth.
இயேசு மலை பிரசங்கத்தை எப்படி ஆயத்தம் பண்ணினார்? 30 ஆண்டுகள் நாசரேத்திலே வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தமாய் ஆயத்தம் பண்ணினார்.
People sometimes ask me how long did it take for you to prepare that sermon?
சில நேரத்தில் ஜனங்கள் என்னிடத்தில் வந்து உங்களுடைய பிரசங்கத்தை ஆயத்தம் செய்வதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் என்று கேட்கிறார்கள்.
I say 47 years.
47 ஆண்டுகள் ஆனது என்று சொல்கிறேன்.
So where did Paul's ministry come from?
அவர் பவுலுடைய ஊழியம் எதிலிருந்து வந்தது?
From years of trials and testings he went through.
அவர் கடந்து சென்றதான வருஷக்கணக்காக பட்ட பாடுகள் உபத்திரவங்கள்.
And so he says if our sufferings of Christ are ours in abundance verse 5.
ஆகவே தான் 5 வசனத்தில் கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல என்று பா சொல்றார்.
The comfort or strength is also abundant.
கிறிஸ்துவுடைய பலனும் ஆறுதலும் எங்களுக்குள்ளே பெருகுகிறது.
It's not enough to be baptized in the Holy Spirit.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்வது மட்டும் போதாது.
We must also go through trial and suffering just like Jesus went through.
இயேசு கடந்து சென்றது போலவே நாமும் இந்த பாடுகள் உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது.
Because that's where we learn of God.
அங்கே தான் நாம் தேவனை குறித்து கற்றுக்கொள்கிறோம்.
That's why God has allowed the path of the Christian to be one of trial and testing.
ஆகவே தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய பாதையும் சோதனைகளுக்குள்ளாக உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து செல்ல முடியாத தேவன் நியமித்திருக்கிறார்.
If you pray that God will allow you to sail through life without any storms.
எந்த புயலும் இல்லாதபடி நான் கடந்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்தால்,
and unfortunately God answers that prayer.
துரதிருஷ்டவசமாக அப்படிப்பட்ட ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பாரே ஆனால்,
you'll have no ministry.
உங்களுக்கு எந்த ஊழியமும் இருக்காது.
You'll never be able to tell people, you know that Jesus can still a storm.
இயேசு ஒரு காற்றையும் கடலையும் அமர செய்ய முடியும் என்று சொல்ல முடியுமா?
And somebody asks you, how do you know that?
உங்களுக்கு எப்படி தெரியும் என்று
கேட்டால், well, it says that in Mark chapter 5.
மார்க் 5 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால்,
have you experienced it?
இதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா?
No, I haven't experienced it, but it says here in the Bible like that.
நான் அனுபவிக்கவில்லை, ஆனால் வேதத்தில் இங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால்,
you go to Paul.
பவுல் இடத்திலே போங்கள்.
You say, I don't need Mark chapter 5. I know from my experience.
மார்க் 5 அதிகாரம் எனக்கு அது தேவையில்லை, ஆனால் என்னுடைய அனுபவத்திலிருந்து
சொல்லுவேன் என்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
நான் என்ன அனுபவித்தனோ அதை உறுதிப்படுத்துகிறதாக தான் மார்க் 5 அதிகாரம்
இருக்கிறது.
எந்த புயலையும் அமைதிப்படுத்துவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார்.
சோ Jesus had to go through everything to be a forerunner for the whole of humanity.
முழு மனித வர்க்கத்திற்கு மாதிரியாக இருக்கும்படியாக இயேசு நமக்கு முன்னோடினவராய் செல்ல
வேண்டியிருந்தது. If you want to be a leader,
நீங்கள் ஒரு தலைவராக இருக்க
வேண்டும். You have to go through many things in order to be a forerunner for them.
நீங்கள் அவர்களுக்கு முன்னோடியாக இருக்கும்படியாக பல காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும்.
So he says in verse 6, if you are afflicted, it's so that you can be strengthened and for your salvation.
ஆகவே நீங்கள் உபத்திரவப்பட்டால் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும் என்று சொல்கிறார்.
We are afflicted.
நாங்கள் ஆறுதல் அடைந்து நாங்கள் பாடுபட்டிருக்கிறோம்.
So that you can be strengthened.
நீங்கள் பலப்படுத்தப்படும்படியாய் நாங்கள் உபத்திரவத்தை கடந்து சென்றிருக்கிறோம் என்று சொல்கிறார்.
In our struggles and trials, God comforts us so that we can give comfort to you.
நாங்கள் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக எங்களுடைய உபத்திரவங்களிலே நாங்கள் பாடுபடும் பொழுது ஆறுதலை அனுபவித்திருக்கிறோம்.
He says, I'll tell you a little bit of what we went through.
நாங்கள் எதற்குள்ளாக கடந்து சென்றோம் என்பதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன்.
Our affliction was so great in verse 8 when we came to Asia that we even wondered whether we would live.
ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக நாங்கள் பாடுபட்டோம்.
And he says, we had the sentence of death in ourselves so that we wouldn't trust in ourselves but in God.
நாங்கள் எங்களிலே நம்பிக்கை இராமல் தேவனிலே நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று எங்களுக்குள்ள நிச்சயித்திருந்தோம்.
He delivered us from such a great peril of death and he'll deliver us in the future too.
அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம்.
You ask Paul, how do you know that Christ can still a storm?
பவுலே புயலை தேவன் அமைதிப்படுத்த எப்படி அமைதிப்படுத்துவார் என்று கேட்டால்,
He said, I'll give you 10 examples of that from my life.
என்னுடைய வாழ்க்கையிலிருந்து 10 உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்வார்.
I'm not going to quote a verse.
நான் ஒரு வசனத்தை சொல்ல மாட்டேன்.
That's true.
அது உண்மைதான்.
But it's got more strength because it's become real in my life.
இந்த காரியினுடைய வாழ்க்கையிலே யதார்த்தமாய் மாறினபடினாலே அதற்கு அதிக பலன் இருக்கிறது.
So, dear friends, don't be satisfied with quoting verses.
ஆகவே வசனங்களை கோடிட்டு சொல்லி காண்பிப்பதிலே திருப்திப்பட்டு விட வேண்டாம்.
Pray that this word in the Bible will become flesh in you.
இந்த வசனத்தில் இந்த வசனமானது வார்த்தையானது என்னுடைய வாழ்க்கையில் மாம்சமாக மாற வேண்டும் என்று
ஜெபிங்க. And he says, we are so thankful that you also prayed for us, verse 11.
11 வசனத்தில் நீங்களும் எங்களுக்காக ஜெபித்தபடினாலே நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன் என்று
சொல்கிறார். And he says, our confidence is this, our proud confidence is this.
எங்களுடைய நம்பிக்கை பெருமையான நம்பிக்கை என்றுதான் என்று
சொல்கிறார். Conscience is clear.
எங்களுடைய மனசாட்சி தெளிவாக
இருக்கிறது. We have conducted ourselves towards you in a very godly way.
உங்களுக்கு முன்பாக தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்.
And he says, the reason why I'm writing all this to you,
இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் நான் உங்களுக்கு எழுதுகிறேன்,
so that you can be encouraged.
நீங்கள் உற்சாகப்படுத்தப்படும்.
You never feel discouraged when you go through trial.
நீங்கள் உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து செல்லும்போது அதிரியப்பட்டு போக கூடாது.
I have discovered that everything I go through in my life is to prepare me for a ministry to others.
நான் என்னுடைய வாழ்க்கையில கடந்து செல்கிற ஒவ்வொரு காரியமும் மற்றவர்களுக்கு செய்யும் ஊழியத்திற்காக என்னை ஆயத்தப்படுத்த முடியாத தேவன் அனுமதிக்கிறார் என்பதை கண்டுபிடித்திருக்கிறேன்.
I need to get sick because a lot of people in the world are sick.
உலகத்திலே பலர் வியாதிப்படுகிறார்கள், ஆகவே நானும் வியாதிப்பட வேண்டியதாக
இருக்கு. I need to know what to do when I get sick.
நான் வியாதிப்படும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிய வேண்டும்.
I need to have people accuse me because the world is full of people who are accused by others.
இந்த உலகமானது மற்றவர்களால் குற்றஞ்சாட்டப்படுகிறார் நிறைந்திருக்கிறபடினாலே என்னையும் ஒரு சிலர் குற்றஞ்சாட்டப்பட
வேண்டியதாக
அதை எப்படி நான் கையாளுவது என்பதை அறிந்து கொள்ள
வேண்டும். People must be evil to me because then only I can teach other people how to deal with evil people.
என்னிடத்திலே ஜனங்கள் தீமையானவர்களாக இருக்க வேண்டும், அப்பொழுது மட்டுமே மற்ற மக்களிடத்திலே உங்களிடத்திலே மற்றவர்கள் தீமையா இருந்தால் எப்படி நடந்து கொள்வது என்பதை போதிக்க முடியும்.
People must cheat me because then only I can tell people how to be cheated.
எப்படி
நீங்கள் டீல் வித் பீப்புள் ஹூ ஆர் சீட்டட்.
உங்களை ஏமாற்றுவதற்கு யாராவது உங்களை ஏமாற்றினால் அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள முடியும் வேண்டும் என்பதை எப்படி நான் போதிக்க முடியும். என்னை யாராவது
ஏமாற்றினால்தான்
தேவன் உங்களுக்கு என்ற ஒரு ஊழியத்தை கொடுக்க போகிறார் என்று சொன்னால் உங்களை பல அனுபவங்களுக்குள்ளாக எடுத்துச் செல்வார்.
He may allow a doctor to make a mistake in an operation he does on you
ஒரு மருத்துவர் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யும்பொழுது அவர் ஒரு தவறு செய்வதற்கு தேவன் அனுமதித்து விடலாம்
you can learn how to forgive the doctor
டாக்டரை எப்படி மன்னிப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள
முடியும் because there are thousands of people in the world who are suffering because of mistakes of doctors
மருத்துவருடைய தவறுகளினாலே ஆயிரக்கணக்கான மக்கள் கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில்
can you tell them something which you have not experienced yourself
நீங்களே அனுபவித்திராத ஒரு காரியத்தை எப்படி நீங்கள் அவர்களுக்கு சொல்ல முடியும்
god may have to take you to court in order to teach you how to help other people who are taken to court
மற்ற மக்கள் வழக்கு மன்றத்துக்கு எடுத்துச் செல்லப்படுகிறார்களே அவர்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க முடியாத உங்களை வழக்கு மன்றத்துக்கு தேவன் அனுமதிக்க வேண்டும்
not everybody has to go through all this
எல்லாருமே இந்த எல்லா காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்ல தேவையில்லை
god is calling you to be only a kindergarten school teacher then that's all you need to go through
lkg க்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு ஆசிரியராய் தேவன் உங்களை அழைத்திருந்தார் என்று சொன்னால் அவ்வளவு உபத்திரவங்களுக்குள்ள
கடந்து சென்றால் போதும் god is giving you a larger ministry like you're teaching an msc class you may have to go through a phd before you teach them
ஒரு msc மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு ஊழியத்தை கொடுக்க போகிறார் என்று சொன்னால் நீங்கள் குறைந்தபட்சம் பிஎச்டியாவது படித்திருக்க வேண்டும்
so paul had a big ministry he had to go through many trials
ஆகவே பவுலுக்கு பெரிய ஊழியம் இருந்தபடினாலே பலவிதமான அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து
சென்றார் chapter 2 he talks about forgiving that man who he wrote about in chapter 1 who had been put out of the church
ஒன்றாம் ஒன்று கொரிந்தியர்லே ஒரு சபையை விட்டு புறம்பாக்கப்பட்ட மனிதனை எப்படி மன்னித்து ஏற்றுக்கொள்வது என்பதை இரண்டாம் அதிகாரத்தில் சொல்கிறார்
he says now i can see that that man has really repented
இந்த மனிதன் உண்மையாலுமே மனம் திரும்பி இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார்
he says now you people have gone to the other extreme that you won't have anything to do with him
இப்பொழுது அவனிடத்தில் ஒன்றுமே செய்யாதபடிக்கு நீங்கள் வேற ஒரு கோடிக்கு போய் விட்டீர்கள் என்று சொல்கிறார்
it's all right it's enough punishment he has got verse 6
ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் அப்படிப்பட்டவனுக்கு உண்டான தண்டனையே போதும்
what is the punishment
அந்த தண்டனை என்ன
nobody would visit him
யாருமே அவரை போய் சந்திப்பதில்லை
nobody would talk to him
யாரும் அவரிடத்தில் பேசுவதில்லை
nobody would go and eat with him
யாருமே அவரிடத்தில் போய் புசிப்பதில்லை
and he said this is terrible
இது பயங்கரமா இருக்குது என்று
சொன்னார் and he repented
அவர் மனம் திரும்பி இருக்கிறார்
and he came back
மீண்டுமாய் வந்திருக்கிறார்
when he came back the people wouldn't accept him
மீண்டுமாய் திரும்பி சபைக்கு வரும்பொழுது யாருமே அவரை ஏற்றுக்கொள்வதில்லை
he says no he paul says now you must forgive and comfort him
இப்பொழுது அவரை மன்னித்து அவருக்கு ஆறுதல் செய்யப்பட
otherwise he gets so discouraged he'll go right back to the devil
இல்லாவிட்டால் அவர் மிகவும்மாய் அதிரியப்பட்டு சாத்தானிடத்துக்கு மீண்டுமாய் சென்று விட முடியும்
go and meet him and show your love for him
அவரை நீங்கள் எட்டாம் வசனத்திலே போய் அவரை சந்தித்து உங்களுடைய அன்பை அவருக்கு காண்பிக்க முடியாது வேண்டிக் கொள்கிறேன் என்று
சொல்கிறார் we need to know when to put out a person from the church and when to welcome him back
ஆகவே ஒரு மனிதன் எப்பொழுது சபைக்கு புறம்பாக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் மீண்டும் சபைக்கு எப்பொழுது வரவேற்பது என்பதை அறிந்திருக்க வேண்டும்
our ultimate goal is never to send anybody to hell
நம்முடைய கடைசி இலக்கு என்னவென்றால் யாரையுமே நரகத்துக்கு அனுப்ப கூடாது என்பதுதான்
our aim is to save people
நம்முடைய நோக்கமே ஜனங்களை இரட்சிப்பதாக இருக்க
வேண்டும் we can't save them if we don't love them enough to correct them first
நாம் ஒருவரை போதுமான அளவு நேசித்து அவளை சிச்சிக்காத படிக்க நாம் அவர்களை ரட்சிக்க
முடியாது
அவர்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகு அவர்களை மீண்டும் நாம் சபைக்குள்ள வரவேற்க
வேண்டும்
அவர்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களை மீண்டும் சபையில வரவேற்பதிலே பிரயோஜனம் இல்லை
கெட்டகுமாரன்
வீட்டிற்கு வருவதற்கு ஆயத்தமாக இருந்த ஒரு காலம் வந்தது
அவன்
பன்றிகளுடைய நிலையை அடைந்த
பொழுதுதான்
ஒரு நபர் அந்த இடத்திற்கு வரவில்லை
என்றால் like a big maharaja
or பெரிய மகாராஜாவை போல மகாராணியை போல சபைக்கு நான் திரும்பி வருவேன் என்று சொன்னால்
be a problem again
மீண்டும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார்
a person is ready to come back when he comes back as a broken sinner who says like the prodigal son I'm happy to live in the servants quarters
நான் வேலைக்காரருடைய வீட்டிலேயாவது நான் வாழ்ந்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நொறுங்கின நிலைக்குள்ளாக தகுதியற்ற நிலைக்குள்ளாக அவன் போக வேண்டும்
but many people take this passage and say I'm ready to come back now
அநேகர் இந்த பகுதியை எடுத்துக்கொண்டு நான் திரும்பி வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று
சொல்கிறார்
ஆனால் அவருடைய ஆவியோ ஒரு மகாராஜாவை போல ஆவி இருக்கிறதை பார்க்கலாம் அவர்கள் வருவதற்கு ஆயத்தமாக
பண்டையினுடைய
நிலை அடைவதற்கு இன்னும் 50 ஆண்டுகள் கூட ஆகலாம் அதற்கு பிறகு அவர்கள் திரும்பி வரும்பொழுது கெட்டகுமாரனுடைய தகப்பன் வரவேற்றது போல அவரை நாம் சபைக்கு
பதினோராம்
வசனத்திலே சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு நாம் அவரை மன்னிக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறார்
you don't forgive somebody satan can take advantage of you
நீங்கள் யாரையாவது மன்னிக்காவிட்டால் சாத்தான் உங்களை மோசம் பக்குவான் என்று உங்களுக்கு தெரியும்
satan is just waiting to take advantage of you
சாத்தான் உங்களை மோசம் பக்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறான்
and when you don't forgive somebody else
நீங்கள் வேற ஒருவரை மன்னிக்காத பட்சத்தில்
he gets power over your life
சாத்தானுக்கு உங்கள் மீது வல்லமை கிடைக்கிறது
not just in a church matter
ஒரு சபை காரியத்தை மட்டும் பொறுத்ததல்ல
even a personal matter
தனிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி
you don't forgive others
நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால்
satan gets power over you
சாத்தான் உங்கள் மீது வல்லமை கொள்கிறான்
So he says forgive others so that no advantage can be taken of us by Satan verse 11
Satan namudaiya kaaryangalai saadhagamai payanpaduthikollaadapadikku avarai mannithu vittan endru solugiraar
And he says we are not ignorant of Satan's schemes
Satanudaiya thandrangal namakku theriyaadhe illa allave endru 16th vasanathile
solugiraar
சாத்தான் மிகவும் தந்திரமான
இருக்கிறான் too clever for us because the holy spirit warns us of his tricks
அவனுடைய தந்திரங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏற்கனவே எச்சரிக்கிறபடினாலே அவன் சாத்தான் அந்த அளவுக்கு அவன் தந்திரமானவன் அல்ல
then he says in verse 14
14th வசனத்தில் சொல்கிறான்
thanks be to god who always leads us in his Christ.
கிறிஸ்துக்குள்ளாய் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார்.
Is that your testimony?
இது உங்களுடைய சாட்சியா இருக்கிறது?
All the time you are led in triumph in Christ.
எல்லா நேரங்களிலேயும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வெற்றி வாழ்க்கையாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
I praise God, that's God's will for all of us.
நம் எல்லாருக்குமே இதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதுனால தேவனை துதிக்கிறேன். பவுலுக்கு மட்டுமல்ல,
all the time,
எல்லா நேரங்களிலேயும்,
to be led in triumph,
வெற்றி சிறக்க பண்ணுகிற வாழ்க்கை.
He says, God did it and so I give the glory to God for it.
தேவன் தான் இதை செய்தாராகவே தேவனுக்கே நான் மகிமையை செலுத்துகிறேன்.
He's not boasting that I'm always living in victory.
நான் எப்பொழுதுமே வெற்றி வாழ்க்கை வாழ்கிறேன் என்று தன்னை தானே மேன்மை படுத்திக்
கொள்வதில்லை. He's saying, God is leading me in victory all the time, so all glory be to God.
எல்லா நேரங்களிலேயுமே என்னை வெற்றி வாழ்க்கைக்குள்ள நடத்துகிறவர் தேவன் தான், ஆகவே தேவனுக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன்.
He says, when we live in victory like that,
இப்படி நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது,
God is manifesting the sweet aroma of Christ in every place we go.
கிறிஸ்துவுடைய அந்த சுகந்த வாசனையை நாங்கள் போகிற இடத்திலெல்லாம் வீச முடியாக நற்கந்தமா இருக்க முடியாக செய்கிறார்.
So we see here,
ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம்,
that the aroma of Christ is something that we all need to manifest everywhere we go.
நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் கிறிஸ்துவின் நற்கந்தத்தை வீசுகிறவளாய் நாம் இருக்க வேண்டும்.
You know, just like a lady who's got a perfume.
ஒரு ஸ்திரீ பெண்மணி சென்ட் அடித்துக் கொண்டு வருகிறார்கள்.
She walks 5 feet away from you or 10 feet away, you smell it.
உங்களை விட 10 அடி தூரமாய் நடந்து கொண்டு போகும் பொழுதே அந்த வாசனையை நீங்கள் முகருகிறீர்கள்.
It's a very good smell.
நல்ல ஒரு வாசனையா இருக்கிறது.
In the same way, a person who is stinking, has not had a bath for many weeks,
அநேக வாரங்களாக குளிக்காத ஒரு மனிதன் நாற்றம் எடுத்து போகும்போது,
he also walks 10 feet from you, you smell it.
அவனும் 10 அடி தூரத்தில் நடக்கும்போது நீங்கள் அதை உணர்கிறீர்கள்.
When you live as a Christian with others, what do they smell?
ஆகவே நீங்கள் மற்றவர்களோடு கூட கிறிஸ்துவனாய் வாழும் பொழுது மற்றவர்கள் உங்களிடத்திலிருந்து என்ன வாசனையை முகருகிறார்கள்?
This is the fragrance of Christ.
கிறிஸ்துவின் நற்கந்தத்தை முகருகிறார்களா?
He doesn't say that everyone will accept Christ.
எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று இங்கே சொல்லப்படவில்லை.
Because when Jesus himself was on earth, everybody did not accept him.
ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியிலே வந்தபொழுது எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை.
So it doesn't mean that everybody will accept us.
ஆகவே எல்லாருமே நம்ம ஏற்றுக்கொள்வார்கள் என்று பொருள் அல்ல.
Because to some we are an aroma of life, verse 16, to others we are an aroma of death.
நாம் ஒரு சிலருக்கு மரணத்துக்கு ஏதுவான வாசனையாகவும் ஒரு சிலருக்கு ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாக இருக்கிறோம் என்று 16 வசனத்திலே
பார்க்கிறோம். Like when Jesus came into the synagogue, he was an aroma of life to some and an aroma of death to others.
இயேசு தேவாலயத்துக்கு வந்தபொழுது ஒரு சிலருக்கு மரண வாசனையாகவும் ஒரு சிலருக்கு ஜீவ வாசனையாகவும் இருந்தார்.
So we will be like that too.
நாமும் அப்படித்தான் இருப்போம்.
Then he says,
பிறகு சொல்கிறார்,
how in the world can we be such an aroma of Christ?
இந்த உலகத்திலே எப்படி இப்படி கிறிஸ்துவுக்காக நற்கந்தமாய் இருக்க முடியும்?
That is impossible humanly speaking.
மனுஷிகமாய் பேசினால் இது முடியாத காரியம்.
Who is sufficient for these things? Verse 16.
16 வசனத்திலே இந்த காரியங்களுக்கு எவன் தகுதியானவன்?
And then he uses a beautiful expression.
அருமையான ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறார்.
He says, we are not like many who are peddling the word of God.
அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசுவதில்லை.
In the NASB translation, the word used is peddling. That means these people who go house to house selling certain things.
அமெரிக்க NASB என்ற மொழிபெயர்ப்பு மேற்பிலே வீட்டுக்கு வீடாக போய் சில காரியங்களை விற்கக்கூடிய சேல்ஸ் பீப்புளை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Sales people who come and sell sarees and carpets and all types of things house to house.
வீடு வீடாக சென்று விற்கக்கூடிய சில வியாபாரிகள் இருக்கிறார்கள். புடவைகளை விற்பார்கள்.
In English they are called peddlers.
ஆங்கிலத்திலே பெட்லர் என்று
அழைக்கப்படுகிறார்.
வீடு வீடாக சென்று கதவு கதவாக ஏறி அவர் விற்கிறார்கள்.
He says, we're not peddling the word of God.
நாங்கள் அப்படி தேவ வசனத்தை நாங்கள் அப்படி வியாபாரம் பண்ணுவதில்லை.
We're not going house to house with our receipt book saying, please give us some money for God's work.
தேவனுடைய ஊழியத்திற்கென்று பணத்தை தாருங்கள் என்று சொல்லி ரசீது புத்தகத்தை அடித்துக் கொண்டு வீடு வீடாக நாங்கள் ஏறி இறங்குவதில்லை என்று சொல்கிறார்.
People do that.
இப்படி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
Jesus never did it.
இயேசு ஒரு காலம் அதை அப்படி
செய்யவில்லை. The apostles never did it.
அப்போஸ்தலரும் அப்படி செய்யவில்லை.
I don't understand where they get that example from.
ஆகவே இந்த மாதிரி எங்கிருந்து அவர்களுக்கு கிடைத்தது எனக்கு புரியவில்லை.
They must be getting the example from unbelievers.
இந்த மாதிரி அவிசுவாசிகளிடத்திலிருந்து தான் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும்.
Christian organizations follow the example of unbelievers.
அநேக கிறிஸ்தவ நிறுவனங்கள் அவிசுவாசியினுடைய மாதிரியை தான் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றன.
Not the example of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுவதில்லை.
You just got to ask yourself, did Jesus ever do that?
இயேசு எப்பொழுதாவது இப்படி செய்வாரா என்று நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும்.
We're not going house to house selling God's word.
ஆகவே நாங்கள் வீடு வீடாக சென்று நாங்கள் தேவனுடைய வார்த்தையை விற்கவில்லை.
Before God we stand and we speak in sincerity in Christ.
ஆனால் தேவனுக்கு முன்பாக துப்புரவாகவும் உன்னிலூர்களாகவும் தேவ சந்நிதியிலே கிறிஸ்துவுக்காக
பேசுகிறோம். ஏன் இவளையெல்லாம் சொல்லுகிறேன்? நான்
பெரிய தேவ ஊழியன் என்பதை காண்பிப்பதற்காகவா?
I don't have to show all that to you.
இதெல்லாம் நான் உங்களுக்கு காண்பிக்க தேவையில்லை.
You yourself are a letter written by God.
தேவனாலே எழுதப்பட்ட கடிதங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள்.
You are a letter.
நீங்கள் நிருபங்களாக இருக்கிறீர்கள்.
Written by Christ, verse 3.
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறது போல கிறிஸ்து எழுதின நிருபமாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக.
We only cared for you.
நாங்கள் உங்களுக்காக நாங்கள் பராமரித்தோம்.
God wrote a letter in Corinth.
கொரிந்துவிலே தேவன் ஒரு கடிதத்தை எழுதினார்.
That is all these believers there.
அவர்கள் தான் இந்த விசுவாசிகள்.
He told the city, see how these people are.
இந்த மக்கள் எப்படி இருக்கின்றன்று பாருங்கள் என்று சொல்லி அந்த பட்டணத்துக்கு சொல்கிறார். இதுதான் என்னுடைய கடிதம்.
You know that you are a letter of God in your town.
உங்களுடைய பட்டணத்திலே நீங்கள் தேவன் எழுதின ஒரு நிருபமாக இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
It can be a very beautiful letter if you allow God himself to do the whole thing.
தேவனே முழுமையான காரியத்தை செய்ய நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்று சொன்னால் அது ஒரு அருமையான கடிதத்தை போல மாறுகிறது.
Think of a beautiful artist who has got wonderful handwriting.
அருமையான ஒரு கையெழுத்தை உடையதான ஒரு நல்ல ஓவிய கலைஞனை பாருங்கள்.
And he writes a beautiful letter with beautiful handwriting.
அவன் அருமையான அழகான கையெழுத்தினாலே ஒரு அருமையான கடிதத்தை எழுதுகிறார்.
Or maybe he holds your hand and says, just yield to me, I will write a beautiful letter.
அல்லது அவர் உங்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நீங்கள் விட்டுக் கொடுங்கள் நான் அருமையாக எழுதுகிறேன் என்று சொல்லி நம்முடைய கையை வைத்து அவர் எழுதுகிறது போல.
You may be only a 5-year-old child.
நீங்கள் ஒருவேளை 5 வயது குழந்தையாக இருக்கலாம்.
But this world's best artist holds your hand.
ஆனால் இந்த உலகத்தினுடைய சிறந்த ஓவிய கலைஞர் உங்களுடைய கரங்களை பிடித்து எழுதுகிறார்.
This is such calligraphy of writing that it's amazing. People say how beautiful this handwriting is.
மிகவும் அருமையான வார்த்தைகளினால எழுதுகிறார். எல்லாரும் பார்க்கும்போது அருமையான கையெழுத்தா இருக்கிறது என்று சொல்கிறார்கள்.
And you say, well, I didn't do that.
நான் அதை செய்யவில்லை என்று சொல்லலாம்.
The artist just held my hand.
ஓவிய கலைஞர் தான் என்னுடைய கரத்தை பிடித்து எழுதினார்.
God wants us to manifest the life of Christ through us.
இப்படித்தான் நாமும் கிறிஸ்துவின் ஜீவனை நாம் வெளிக்காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்.
Some places in that letter it's sort of a little crooked and spoiled.
அந்த கடிதத்திலே ஒரு சில இடங்களிலே கிறுக்கி இருக்கிறது.
And they ask you, how did that happen?
இது எப்படி நடந்தது என்று நீங்கள் கேட்கலாம். அவர்கள் கேட்கலாம்,
those are the places why I resisted the artist and I said no, I'll do it like this.
அந்த நேரங்களிலே ஓவிய கலைஞனுடைய காரியத்துக்கு நான் விட்டுவிடாதபடிக்கு நானாக கிறுக்கி விட்டேன் என்று சொல்லலாம்.
He wanted to do it one way but I resisted his hand.
அவர் இப்படி எழுத வேண்டும் என்று விரும்பினார். நானோ அதை எதிர்த்து வேறு பக்கமாக எழுத ஆரம்பித்தேன்.
That's why sometimes in our life what is manifested is not Christ likeness.
ஆகவே தான் சில சமயங்களிலே நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற காரியம் கிறிஸ்து ஒத்ததா இல்லை.
It's something ugly.
அசுத்தமான காரியமாக வெளிப்படுகிறது.
So Paul says,
Paul சொல்கிறார்,
who can have this ministry?
இந்த ஊழியத்தை யார் கொண்டிருக்க முடியும்? நாங்கள் இதற்கு
திராணியானவர்கள்
நாங்கள் தகுதியுள்ளவர்களானால் இல்லாவிட்டாலும் நாங்கள் பரிசுத்தாவியை
சார்ந்திருக்கிறோம்.
3 ஆறாம் வசனத்திலே நாங்கள் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக
இருக்கிறோம்.
நாங்கள் எழுத்தை மட்டும் எழுத்து கொள்ளுகிறது.
We try to understand the spirit behind the letter.
அந்த எழுத்துக்கு பின்னாக இருக்கக்கூடிய ஆவியை நாம் புரிந்து கொள்கிறோம்.
There are so many Christians today who are quoting the letter of the New Testament.
அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் அங்கமங்கமா இருக்கக்கூடிய எழுத்தை கோர்த்து காண்பிப்பார்கள்.
See what it says here.
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு.
They don't understand the spirit of that word.
அந்த வார்த்தையினுடைய ஆவியை அவர்கள் விளங்கிக் கொள்கிறதில்லை.
These are good people that they are legalists like the Pharisees.
இவர்கள் நல்ல ஜனங்கள் தான் ஆனால் பரிசேயர்களைப் போல பிரமாணத்துவக்காரராய் மாறிவிட்டார்கள்.
The Pharisees quoted the letter and even criticized Jesus Christ.
பரிசேயர்கள் இயேசுவுடைய வார்த்தை வசனத்தை எடுத்துக்கொண்டே அவரை குறை சொல்லினார்கள்.
When you're a Pharisee, you'll even criticize the holiest man on earth.
நீங்கள் பரிசேயராக இருந்தால் இந்த பூமியில் உள்ள மிகப்பெரிய பரிசுத்தவானையும் குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள்.
Because you go by the letter.
ஏனென்றால் நீங்கள் எழுத்தின்படியாய் போகிறீர்கள்.
God has given us his word so that we get the spirit of it.
நாம் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாக தான் தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
I'll give you one example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன்.
The difference between letter and spirit.
எழுத்திற்கும் ஆவிக்கும் உள்ள வித்தியாசம்.
Jesus said the words I speak to you are spirit and life.
நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு
சொல்கிறார். In one place in Matthew 5 Jesus said if somebody slaps you on one cheek turn the other cheek.
ஒரு கன்னத்தை அடித்தால் மறு கன்னத்தை காண்பீர்கள் என்று இயேசு மத்தேயுவிலே சொல்லியிருக்கிறார்.
We believe that.
அதை நாம் நம்புகிறோம்.
Is that letter or spirit?
அது எழுத்தா ஆவியா?
Okay, let's look at Jesus example.
இயேசுவின் மாதிரி நாம் பார்ப்போம்.
When he was being tried in the court,
அவர் அங்கே வழக்கு மன்றத்தில் சோதிக்கப்பட்ட அந்த பிரதான ஆசாரியன் சோதித்த பொழுது
one fellow slapped Jesus on one cheek.
அங்கே ஒரு மனிதன் இயேசுவை வலது கணத்தில் அடிக்கிறார்.
Did he turn the other cheek?
அவர் மறுகணத்தை காண்பித்தாரா?
No.
இல்லை.
You read there in the Gospels.
சுவிசேஷத்தில் இதை வாசித்து பாருங்க.
He said, if I have spoken what is right, why do you slap me?
நான் பேசினது சரியாக இருக்கும் என்று சொன்னால் ஏன் அடித்தாய் என்று கேட்கிறார்.
See, according to the letter, he didn't obey what he himself taught.
எழுத்தின் மொழியாய் அவர் என்ன போதித்தாரோ அதற்கே அவர் கீழ்ப்படியவில்லை.
But the spirit was right.
ஆனால் அந்த ஆவி சரியாக இருந்தது.
Because he didn't want to take any revenge.
ஏனென்றால் அவர் யாரிடத்திலேயும் பழி வாங்க விரும்பவில்லை. யாரையும் பயமுறுத்தவில்லை.
And he loved them.
அவர்களை நேசித்தார்.
And when they slapped him again,
மீண்டும் அடித்தபொழுது
he just kept quiet.
அமைதியாக இருந்து விட்டார்.
So there is not a question of literally turning the other cheek.
அவர் எழுத்தின்படிய மறுகணத்தை காண்பிப்பது என்பது பொருள் அல்ல.
The spirit of it that I don't take revenge.
ஆனால் அதனுடைய ஆவி என்னவென்றால் நான் பழி வாங்க கூடாது.
Remember this all your life.
உங்கள் வாழ்நாள் முழுதும் இதை எண்ணிக்கொள்ளுங்கள்.
The letter kills.
எழுத்து கொல்லும்.
The spirit gives life.
ஆவியோ உயிர்ப்பிக்கும்.
And even the New Testament letter will kill.
புதிய ஏற்பாட்டு எழுத்தும் கூட கொல்லும்.
You can take a word like a sisters must cover their heads in the meetings.
கூட்டங்களிலே சகோதரிகள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்ற வசனத்தை
எடுத்துக் கொள்ளலாம். Some sister who doesn't cover her head.
முக்காடு போடாத ஒரு சகோதரி மீது நீங்கள் பாய்ந்து தாக்கலாம்.
Not allowing for the fact that she may not know that scripture, she may not have have light on it.
அந்த சகோதரிக்கு அந்த வேத வசனம் தெரியாமல் இருந்திருக்கலாம் அல்லது வெளிச்சம் பராமல் இருந்திருக்கலாம்.
God himself will not demand something from a person who has not understood something.
ஒரு காரியத்தை விளங்கிக்கொள்ளாத ஒரு நபரிடத்திலிருந்து தேவனே ஒரு காரியத்தை எதிர்பார்க்க மாட்டார்.
So many preachers.
அநேக பிரசங்கியார்கள் எழுத்தை பிரசங்கிக்கிறார்கள்.
We need to learn how to preach the spirit.
எப்படி ஆவியை பிரசங்கிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள
வேண்டும். Then we become servants of the new covenant verse 6.
அப்பொழுது நாம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் மாறுவோம்.
You are a servant of the old covenant.
இல்லாவிட்டால் நீங்கள் பழைய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் தான் இருப்பீர்கள்.
May God deliver us from that old covenant.
தேவன் அந்த பழைய உடன்படிக்கையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவாராக.
And the spirit.
அந்தனுடைய ஆவியிலிருந்து விடுதலை ஆக்குவாராக.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே.
Amen.
Amen.
Welcome once again to Words of Life.
திரும்பமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
We turn to 2 Corinthians today in chapter 3.
இன்றைக்கு 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம்.
We were seeing in our last study the importance of emphasizing the spirit of God's word and not the letter.
கடந்த வேத பாடத்திலே ஒரு தேவனுடைய வார்த்தையை எழுத்தின்படியாய் அல்ல அதனுடைய ஆவியை தான் நாம் பார்க்க வேண்டும் என்று நாம் படித்தோம்.
If you don't understand this difference,
இந்த வித்தியாசத்தை நாம் விளங்கிக் கொள்ளாவிட்டால்
you'll end up being a Pharisee and not Christ-like.
நீங்கள் கிறிஸ்துவை போல மாறாதபடிக்கு பரிசேயனாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள்.
You'll be judging so many people.
அநேகரை நியாயந்தீர்த்துக் கொண்டிருப்பீர்கள்.
See, a lot of people follow the letter of God's word to judge others.
அநேகர் வேதத்தினுடைய எழுத்தை பின்பற்றி மற்றவர்களை நியாயந்தீர்க்கிறார்கள்.
If you want to follow the letter for yourself, that's okay.
நீங்கள் எழுத்தை பின்பற்ற வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தீர்மானித்தால் அது சரிதான்.
But the vast majority of people who follow the letter judge others.
ஆனால் பெரும்பாலான மக்கள் எழுத்தை பின்பற்றி மற்றவர்களை நியாயந்தீர்க்கிறார்கள்.
Why aren't they doing that and why aren't they doing that?
இவர்கள் ஏன் இதை செய்வதில்லை அவர்கள் ஏன் இப்படி செய்வதில்லை?
So be careful.
ஆகவே ஜாக்கிரதையாக
இருங்கள். That is a ministry of death.
ஏனென்றால் அது மரணத்தினுடைய ஊழியம். ஏழாம் வசனம்.
A ministry of the letter is a ministry of death.
எழுத்துக்களால் எழுதப்பட்டு பதிந்த ஊழியமானது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம்.
Pharisees thought they were being very holy in emphasizing the Sabbath.
தாங்கள் பரிசுத்தவான்களா இருக்கிறோம் என்று சொல்லி எண்ணி ஓய்வு நாளை அவர்கள் முக்கியத்துவப்படுத்தி பேசினார்கள் பரிசேயர்கள்.
Because they even judged Jesus Christ himself.
இயேசு கிறிஸ்துவையே அவர்கள் நியாயந்தீர்த்தபடினாலே அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியமாக இருந்தது.
According to them, even Jesus wasn't keeping God's word.
அவர்களை பொறுத்த மட்டில் இயேசுவே வார்த்தையை கை கொள்ளவில்லை என்று தீர்மானித்தார்கள்.
What is that? Was that a ministry of life?
அது ஜீவனை கொடுக்கக்கூடிய ஊழியமா?
It was a ministry of death because they followed the letter.
அவர்கள் எழுத்தை பின்பற்றினபடினாலே அது எழுத்தின்படியாக உள்ள ஊழியம்.
And then he compares the Old Testament glory with the New Testament
glory. பிறகு அவர் பழைய ஏற்பாட்டின் மகிமையையும் புதிய ஏற்பாட்டின் மகிமையையும் ஒப்பிட்டு பேசுகிறார்.
He says the new covenant life and ministry is far superior to old covenant.
புது உடன்படிக்கையின் ஊழியமும் வாழ்க்கையும் பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கையை பார்க்கிலும் மேலானது என்று சொல்கிறார்.
He says there was a glory in the face of Moses, chapter 3 verse 7.
மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே மோசேயினுடைய முகத்தில் ஒரு ஒளி இருந்தது.
But in the new covenant chapter 4 verse 6 there is a glory in the face of Christ.
ஆனால் புதிய உடன்படிக்கை காலத்திலே கிறிஸ்துவின் மகிமை முகத்திலே உள்ள அறிவின் மகிமையான
Moses came down from the mountain, there was a glory in his face.
மோசே அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தபொழுது மோசேயுடைய முகம் பிரகாசித்தது.
He got up on top of the mountain.
அதே அந்த மலையின் உச்சியிலே பெற்றுக்கொண்டான்.
When Jesus was on top of the mount of transfiguration, there was a glory there.
இயேசு மறுபடியும் மலையிலே இருக்கும்பொழுது அங்கேயும் ஒரு மகிமை காணப்பட்டது.
Which glory do you think was greater?
எந்த மகிமையானது பெரிதாக இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
Jesus, Jesus face was like the sun shining.
இயேசுவின் முகமானது சூரிய பிரகாசம் போல இருந்தது என்று வாசிக்கிறோம்.
Definitely that glory was far greater.
கண்டிப்பாக இந்த மகிமை தான் பெரிய மகிமையாக இருந்தது.
The greatest glory of life according to the letter is nothing compared to the glory of life according to the spirit.
எழுத்தின்படி வாழக்கூடிய வாழ்க்கையின் மகிமையானது கண்டிப்பாக ஆவியின்படி வாழக்கூடிய வாழ்க்கையின் மகிமையை காட்டிலும் குறைந்ததாக இருக்கிறது.
Jesus is the ministry of the letter. Had so much glory in the face of Moses. Can you imagine how much glory there'll be in the ministry of the spirit?
எழுத்தின்படி உள்ள ஊழியமே மோசேயினுடைய முகத்தை பிரகாசிக்க செய்தது என்று சொன்னால் ஆவியின்படி உள்ள ஊழியமானது கிறிஸ்துவின் முகத்தில் எவ்வளவு மகிமையான ஒளியை பிரகாசிக்கும்?
The Old Testament ministry is called a ministry of condemnation.
பழைய உடன்படிக்கையினுடைய ஊழியமானது ஆக்கினை தீர்ப்பின் ஊழியம் என்று அழைக்கப்படுகிறது.
The New Testament ministry is called a ministry of righteousness.
புதிய உடன்படிக்கையின் ஊழியமானது நீதியின் நீதிக்கு எதுவான ஊழியம் என்று அழைக்கப்படுகிறது.
What is the difference?
இதனுடைய வித்தியாசம் என்ன?
Let me give you an example of two doctors.
இரண்டு மருத்துவர்களை குறித்த ஒரு விளக்கத்தை உங்களுக்கு
சொல்கிறேன். You go to one doctor.
ஒரு மருத்துவரிடத்தில் போங்கள்.
He takes a thorough scan of you and everything.
உங்களை குறித்து முழுமையாக ஒரு ஸ்கேன் எடுக்கிறார்.
He says these are all the things wrong with you.
இந்த காரணங்கள் எல்லாம் உன்னிடத்தில் தவறா இருக்கிறது என்று சொல்கிறார்.
With your liver and your kidneys.
உன்னுடைய லிவரிலே பிரச்சனை, உன்னுடைய சிறுநீரகத்திலே பிரச்சனை.
You got problem in your lungs.
உன்னுடைய நுரையீரலிலே பிரச்சனை.
And so many things.
எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது.
Here's your report.
இதுதான் உடைய ஸ்கேன் ரிப்போர்ட்.
Goodbye, go home.
போய்விட்டு வா என்று சொல்லி ஸ்கேன் அறிக்கையும் கையில கொடுத்து அனுப்பி விடுகிறார்.
How do you feel when you go home?
நீங்கள் வீட்டுக்கு போகும்போது எப்படி உணர்வீர்கள்?
You feel miserable.
நீங்கள் மிகவும் பரிதாபமாய் உணர்வீர்கள்.
It's a ministry of condemnation.
இதுதான் ஆக்கினை தீர்ப்பின் ஊழியம்.
A lot of preaching is like that.
அநேக பிரசங்கங்கள் இப்படி தான் இருக்கு.
This 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 this.
இது தவறு, அது தவறு, இது அது, இதெல்லாம் தவறு.
People are not paying your tithe.
நீங்கள் தசமபாகம் கொடுக்கவில்லை. தேவனை சபிப்பார்.
It brings fear.
இது பயத்தை கொண்டு வருகிறது.
It's condemnation.
ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருகிறது.
But now here's another doctor.
இன்னொரு மருத்துவர் இருக்கிறார்.
You go to him.
அவரிடத்தில் நீங்கள்
போகிறது. He doesn't hide anything.
அவர் எதையும் மறைப்பதில்லை.
His scan report is more thorough than the first fellow's.
முதல் மருத்துவர் கொடுத்த அறிக்கையை விட இந்த ஸ்கேன் அறிக்கையானது முற்றிலும் நேர்த்தியாக இருக்கிறது.
You show him what the first doctor said.
முதல் மருத்துவர் சொன்ன காரியங்களை சொல்லுங்கள்.
And then you show that to the doctor.
அதை அந்த மருத்துவரிடத்தில்
காண்பிக்கிறார். Let me make an independent test.
நானாக ஒரு சோதனை செய்து பார்க்கட்டும் என்று
சொல்கிறார். And he does an independent scan and he says this is not all, you got lot more things than this and you're wrong with you.
அவர் தானாக ஒரு ஸ்கேனை எடுத்து பார்த்து இவைகள் மட்டுமல்ல இதை காட்டிலும் அதிகமான கொடிய வியாதிகள் இருக்கிறது என்று சொல்கிறார்.
I will tell you how you can be cured.
ஆனாலும் இதிலிருந்து நீ எப்படி குணமடைய முடியும் என்று சொல்கிறேன்.
Tablet, you take it 3 times a day.
இந்த ஒரு மாத்திரை ஒரு நாளைக்கு 3 முறை எடுங்கள்.
Tomorrow you got to come for surgery.
நாளைக்கு ஆபரேஷனுக்கு வாருங்கள்.
And I guarantee you in 1 month you will be cured of all your diseases.
ஒரு மாதத்திலே உங்களுடைய எல்லா வியாதிகளிலிருந்தும் உங்களுக்கு குணம் கிடைத்துவிடும் என்று நான் உத்தரவாதத்தோடு சொல்கிறேன்.
இனிமேலும்
இந்த வியாதிகளிலே உங்களுக்கு பிரச்சனை வரவே வராது என்று சொல்கிறார்.
So do what I say.
நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கள் என்று சொல்கிறார்.
How do you go home?
நீங்கள் எப்படி வீட்டுக்கு போவீர்கள்?
Yes, you're convicted. I mean, you feel bad that you got these diseases.
இந்த வியாதிகள் எல்லாம் எனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி நீங்கள் உணரும் பொழுது கஷ்டமாக இருக்கும்.
But you're so happy because 1 month from now you're going to be healthy.
ஆனால் இப்பொழுது ஒரு மாதத்துக்குள்ளாக நீங்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கப் போகிறபடினாலே சந்தோஷமா இருக்கிறீர்கள்.
It is new covenant ministry.
இதுதான் புது உடன்படிக்கையின் ஊழியம்.
Ministry of righteousness.
நீதியின் ஊழியம்.
So whenever you listen to a speaker,
ஆகவே எப்பொழுதெல்லாம் ஒரு பிரசங்கியாரை நீங்கள் கேட்கிறீர்களோ,
ask yourself whether he is giving you hope that you can overcome your sins.
நீங்கள் உங்கள் பாவங்களை மேற்கொள்ள முடியும் என்கிறதான நம்பிக்கையை ஊட்டுகிறாரா?
Your anger,
உங்கள் கோபம்,
your lust,
உங்கள் இச்சை,
your jealousy,
பொறாமை,
your love of money,
பணாசை,
your bitterness,
கசப்பு,
your seeking the honor of men,
மனிதனுடைய கனத்தை தேடுதல்,
your anxiety,
பதஷ்டம்,
jealousy,
பொறாமை,
pride,
பெருமை,
so many things,
பல காரியங்கள்.
Is this man giving you hope that you can be delivered from all this?
இந்த எல்லா காரியங்களிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற முடியும் என்கிறதான நம்பிக்கை அவர் கொடுக்கிறாரா?
Or is he just telling you a list of sins and says no, you got to live with this forever?
அல்லது பாவத்தின் பட்டியலை எல்லாம் கொடுத்துவிட்டு என்றென்றைக்கும் இந்த பாவத்தோடு கூட தான் வாழ வேண்டும் என்று சொல்கிறாரா?
That's a ministry of condemnation.
இதுதான் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்
ஒரு ஊழியம். In the Old Testament it was like that because the preachers could not offer anything more.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே அதிகமாய் கொடுக்கக்கூடிய காரியம் இல்லாதபடினாலே இப்படித்தான் காரியங்கள் இருந்தது.
Even Jesus could not offer his disciples victory over sin when he was there.
இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபொழுது கூட தம்முடைய சிஷ்யர்களுக்கு பாவத்தின் மேல் வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடுக்க முடியவில்லை.
That will happen only after the Holy Spirit comes.
பரிசுத்த ஆவியின் வந்த பிறகுதான் அந்த நடைபெறும் என்று சொன்னார்.
Give them that hope.
அந்த நம்பிக்கையை கொடுத்தார்.
When the Spirit has come, he will lead you into all the truth.
ஆவியானவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் என்று சொன்னார்.
And the truth will set you completely free.
சத்தியமானது உங்களை முழுமையாக விடுதலையாக்க முடியும்
என்று சொன்னார்.
Until then, அதுவரை
even listening to my messages you will not overcome.
என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்டாலும் கூட நீங்கள் ஜெயிக்க மாட்டீர்கள்.
Tell me honestly.
நேர்மையாக சொல்லுங்கள்.
Don't some of you feel that if you listen to a good preacher who's listening to preaching powerful messages you really become holy?
வல்லமையான செய்திகளை கேட்டால், நல்ல பிரசங்கியாரை கேட்டால் நான் பரிசுத்தமாகி விடுவேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?
I've heard many people come to me.
என்னிடத்தில் அநேகர் வந்திருக்கிறார்கள்.
Say, oh brother Jack, we're really blessed by what you say.
நீ பேசின காரியங்களின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று சொல்கிறார்கள்.
I see them 25 years later defeated, carnal, just like they were 25 years
25
ago.
25 ஆண்டுகள் கழித்து அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு அதே மாம்சீக கிறிஸ்தவர்களாக இருந்து
கொண்டிருக்கிறார். All those 25 years they appreciated me highly. They thought I was the best preacher they had ever heard, etc., etc.
அந்த 25 ஆண்டுகளும் அவர்கள் என்னை பாராட்டினார்கள். நான் தான் நல்ல பிரசங்கி என்றெல்லாம் சொன்னார்கள். பல காரியங்களை சொன்னார்கள்.
Jesus was the greatest preacher.
இயேசு கிறிஸ்து தான் பெரிய பிரசங்கி.
Even his preaching did not lead them into victory.
அவருடைய பிரசங்கமே அவருடைய சீஷர்களுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை.
Till the Holy Spirit came.
பரிசுத்த ஆவியானவர் வரும் வரை.
You know what you need?
உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா?
Not listening to good preachers.
நல்ல பிரசங்கியாருக்கு செவி கொடுப்பதல்ல.
You need the power of the Holy Spirit.
உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமை தேவை.
Deliver you from the letter of the law.
அது உங்களை நியாய பிரமாணத்தின் எழுத்திலிருந்து உங்களை
விடுதலை ஆக்கும். Ministry of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் என்ன? 18 வசனம்.
To show us the glory of Jesus.
கர்த்தருடைய மகிமை, இயேசு கிறிஸ்துவின் மகிமை நமக்கு காண்பிப்பது.
Like him.
அவரை போலவே நம்மை மாற்றுவது.
That's wonderful.
இது அற்புதமான காரியம்.
Show you the glory of Jesus and to make you like him.
இயேசுவின் மகிமை உங்களுக்கு காண்பித்து அதே சமயத்தில் அந்த மகிமை கோப்பாய் உங்களை மாற்றுவது.
God is seeking to do that all the time.
எல்லா நேரங்களிலுமே தேவன் இப்படி செய்யும்
போது the glory of Jesus.
இங்கே இயேசுவினுடைய மகிமை
காணப்படும். To make you like him.
அவரை போல நான் உங்களை மாற்ற விரும்புகிறேன்.
If he just shows me the glory of Jesus I'll get discouraged.
வெறும் மகிமை மட்டும் காண்பித்து விட்டால் நான் அதிரியப்பட்டு போய்விடுவேன்.
I know I'm not like him in 1000 areas.
1000 பகுதிகளிலே நான் இயேசு போல இல்லை என்று எண்ணி சோர்ந்து போய்விடுவேன்.
Verse 18 says he will transform you into the same image.
ஆனால் அந்த செயலகத்தாலே நம்மை மறுபடுத்துவார் என்று வாசிக்கிறோம். ஒரே இரவிலே அல்ல.
From one degree of glory to another.
மகிமை மேல் மகிமை அடைய செய்வார்.
A little child takes 20 years to get a PhD.
ஒரு குழந்தை PhD பட்டம் பெறுவதற்கு 20 ஆண்டுகள் பிடிக்கிறது.
From the time he joins kindergarten.
LKG யில் சேர்ந்த நாள் முதல்.
One day he'll get it.
ஒரு நாளில் அதை
பெற்றுக்கொள்ள. It's not overnight.
ஆனால் ஒரு இரவில் பெற்றுக்கொள்வதில்லை.
20 years.
20 ஆண்டுகள் ஆகிறது.
So we also, the Holy Spirit works on us from one degree of glory to another.
ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமை அடையும்படியாக வேலை செய்கிறார்.
It's like saying in school, from one class to another.
பள்ளியிலே ஒரு வகுப்பில் இன்னொரு வகுப்புக்கு போவது போல என்று சொல்வது போல.
And he says here,
இங்கே பார்க்கிறோம்,
since we have this ministry, chapter 4 verse 1,
நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள்,
he says we never get discouraged,
இருக்கப்பட்டிருப்பதனால் சோர்ந்து போகிறது இல்லை.
We know that the Holy Spirit is leading us from glory to glory,
ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர்கள் மகிமை மேல் மகிமை அடைய செய்கிறார்.
I know he's not going to leave me in the same second standard forever,
என்றென்றைக்கும் இரண்டாம் வகுப்பிலேயே உட்கார வைத்து விட மாட்டார்.
He may take me to third standard and fourth,
மூன்றாம் வகுப்பு கொண்டு கொண்டு செல்வார். நான்கு ஐந்து வகுப்புகளுக்கு,
I have the hope the Holy Spirit is going to give me a PhD one day,
எனக்கு பிஹெச்டி பட்டத்தையும் தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆவிக்குரிய ரீதியில் ஆகவே நாம் சோர்ந்து போகிறதில்லை.
Okay, I got one arithmetic problem wrong in one day, one class.
ஒரு வகுப்பிலே ஒரு கணக்கு தப்பாக போய்விட்டது.
One class examination,
ஒரு வகுப்பு தேர்விலே,
out of 10 sums I got 3 of them wrong,
10 கணக்குகளில் மூன்று கணக்கு தவறாய் போய்விட்டது.
What are you going to do?
என்ன செய்ய போகிறீர்கள்?
Get discouraged and stop going to school?
சோர்ந்து போய் பள்ளிக்கு போக மாட்டேன் என்று முடிவு எடுக்க போகிறீர்களா? இல்லை இல்லை.
Okay, I got those 3 sums wrong,
மூன்று கணக்கு தவறாகி விட்டது.
But I'm going to learn how to do it now,
ஆனால் இப்பொழுது அது எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள போகிறேன். நான் விட்டுவிட போவதில்லை.
Paul said,
இப்படி தான் பவுல் சொன்னார்.
He also made mistakes,
அவரும் தவறுகளை செய்தார்.
He says, I see what the Holy Spirit is interested in doing in me,
ஆனால் ஆவியானவர் இந்த வாழ்க்கையில செய்வதற்கு என்ன விருப்பம் கொண்டிருக்கிறார்?
To a higher class each year,
ஒவ்வொரு வருஷமும் மேலான வகுப்புக்கு என்னை கொண்டு செல்கிறார்.
I don't get discouraged,
ஆகவே ஒரு காலம் நான் சோபடைய மாட்டேன்.
This is the thing is, we have avoided all the hidden things of shame,
வெட்கத்துக்குரியதான காரியங்கள் எல்லாம் மூடிவிட்டோம் என்று சொல்கிறார்.
And we preach the gospel openly with a clear conscience,
நல்மண சாட்சியோடு கூட சுவிசேஷத்தை வெளியரங்கமாய் பிரசங்கிக்கிறோம் என்று
சொல்றோம். Not everybody will understand this,
ஆனால் எல்லாரும் இதை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள்.
Because there are some people who don't understand because the devil blinds their eyes,
சில ஜனங்களை சாத்தான் குருடாக்கி விட்டபடினாலே அவர்களுக்கு விளங்காது.
They don't want to see,
அவர்கள் அதை பார்ப்பதற்கு விருப்பம் இல்லை.
Because there's something in their life they don't want to give up,
ஏனென்றால் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை அவர்களுக்கு விட்டுவிட மனதில்லை.
Why is it that some people see the gospel of the glory of Christ so clearly and other people don't see it?
ஏன் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை சிலர் தெளிவாக பார்க்க முடிகிறது ஆனால் ஒரு சிலரால் தெளிவாக பார்க்க முடியவில்லை?
Why is it some of you have seen that Christ died for your sins and you have received him, and there are other people, you know, your friends and relatives, who have not done it?
உங்களுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று நீங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டீர்கள் ஆனால் உங்களுடைய ஒரு நண்பர்களும் உறவினர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி அது?
Why?
ஏன்?
It's because God saw that you really were sincere.
நீங்கள் உண்மையாலுமே உண்மையுள்ளவர்களா இருந்தபடினால தேவனை கண்டு உங்களுக்கு அந்த இரட்சிப்பை கொடுத்திருக்கிறார்.
Those are the people, there's something in their life they don't want to give up, and God sees that.
மற்ற மக்களிடத்திலே ஏதோ ஒன்றை விட்டுவிடுவதற்கு மனதில்லை என்பதை தேவன் பார்க்கிறார்.
God allows them to remain blind.
அவர்கள் குருடாகவே இருக்க முடியாது தேவன் அனுமதித்து விடுகிறார்.
Apply this to yourself.
இப்பொழுது இதை உங்களுக்கு நீங்கள் பொருத்தி பாருங்கள்.
You're better than them.
நீங்கள் அவர்களை காட்டிலும் மேன்மையானவர்களாக
இருக்கிறீர்கள். God wants to lead you higher.
இப்பொழுது தேவன் உங்களை மேலான ஒரு இடத்துக்கு வழிநடத்த விரும்புகிறார்.
He wants to show you something more in the scriptures which you haven't seen.
நீங்கள் இதுவரை காணாத காரியங்களை அதிகமாக வேதத்திலே காண்பிக்க முடியாது விரும்புகிறார்.
But the devil blinds you.
ஆனால் பிசாசு உங்கள் கண்களை குருடாக்கிவிடுகிறார்.
You're not able to see it.
நீங்கள் அதை தெளிவாய் பார்க்க முடியவில்லை.
Why does that happen?
ஏன் நடைபெறுகிறது?
Because God sees there's something in your life you don't want to give up.
உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை விட்டுவிடுவதற்கு உங்கள் மனதில்லாத இருக்கிறதை தேவன் பார்க்கிறார்.
Then you remain blind.
அப்படியானால் நீங்கள் குருடர்களாக இருப்பீர்கள்.
You can't get light if you are not willing to give up everything.
நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுவதற்கு மனதில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியாது.
You want light on something more, the next class God wants to take you to.
நீங்கள் அடுத்த வகுப்புக்கு தேவனை எடுத்து செல்ல விரும்புகிறார் அதை குறித்து வெளிச்சம் வேண்டுமானால்
willing to give up everything.
நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும்.
And it's not a life of ease.
இது ஒரு எளிதான ஒரு வாழ்க்கை அல்ல.
This glory of Christ, when it has to be manifested through our life,
இந்த கிறிஸ்துவின் மகிமையானது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமானால்
how does it come?
எப்படி அது வரும்?
It's like the parts of the ointment being crushed so that the perfume can come out of it.
அங்கே அந்த சுகந்த வாசனை வீசப்படும்படியாக எத்தனையோ பூக்களுடைய காரியங்கள் எல்லாம் நசுக்கப்பட்டு கசக்கி பிடிக்கப்படுகிறது.
Take all the spices or whatever items there are and crush it.
வாசனை திரவிய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் சேர்த்து அதை நசுக்கி கசக்கி பிடிங்கள்.
Make the perfume.
இப்படித்தான் அந்த நல்ல வாசனைக்கு திரவியங்களை
உண்டாக்குகிறார்.
எல்லா விதத்திலையும் நாங்கள்
நெருக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய
சித்தம் என்ன என்று தெரியாதபடி மன
கலக்கமடைந்திருக்கிறோம்.
துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறோம். கீழே
தள்ளப்பட்டிருக்கிறோம்.
எல்லா
சூழ்நிலைகளிலும்
எங்களுடைய இயேசு கர்த்தரா இயேசுடைய ஜீவனை மரணத்தை சுமக்கிறோம்.
Like you die to yourself, I want to die to myself.
ஆண்டவரே, நீர் உம்முடைய சுயத்துக்கு மரித்தது போல நானும் மரிக்கிறேன்.
And all the time, verse 11, God is delivering us to death.
எல்லா நேரங்களிலேயுமே சாவுக்கே தேவன் எங்களை ஒப்புக் கொடுக்கிறார், மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார்.
11 experience is resurrection.
அவருடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் அனுபவிக்க முடியாக.
Resurrection life lifts us up, lifts us up, lifts us up.
உயிர்த்தெழுதலின் வல்லமையானது அந்த ஜீவனானது எங்களை மேலே 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 தூக்குகிறது.
Not only for our sake,
எங்கள் நிமித்தமாக மட்டுமல்ல,
we carry this dying in us so that the life of Jesus, verse 10, can be manifested in us.
10 வசனத்திலே பார்க்கிறோம், இயேசுனுடைய ஜீவன்கள் சரீரத்தில் விளங்க முடியாது. இந்த மரணத்தை எப்போதும் சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம்.
The first purpose with which God leads you into this pathway of death to self.
ஆகவே உங்களுடைய சுயத்துக்கு மரிக்கக்கூடிய பாதையிலே தேவன் வழிநடத்துகிறதுடைய முதல் நோக்கம்
the life of Jesus will be seen in your body.
இயேசுடைய ஜீவனானது உங்கள் சரீரத்தில் காணப்பட
வேண்டும். The second reason.
இரண்டாவது காரணம்.
Verse 12.
12வது வசனம்.
That as death works in you, life comes forth in other people.
மரணமானது எங்களிடத்திலேயும் ஜீவனானது உங்களிடத்திலேயும் பலன் செய்கிறது.
How is that?
அது எப்படி?
Because we are linked together.
என்றால் நாம் ஒருவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
And when I go through some suffering,
நான் சில பாடுகளுக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது,
not only blesses me,
அது என்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல,
it is going to bless you.
உங்களையும் ஆசீர்வதிக்கப் போகிறது.
I am going to minister to you.
என்றால் நான் உங்களுக்கு ஊழியம் செய்யப் போகிறேன்.
So it's wonderful this way of Christian ministry.
ஆகவே கிறிஸ்துவ ஊழியத்தின் பாதையானது அற்புதமான ஒரு பாதை.
So God always delivers us to death, verse 11.
ஆகவே 11வது வசனத்தில் எப்பொழுதுமே மரணத்துக்கு இயேசுங்களை ஒப்புக்கொடுக்கிறார்.
And death works in verse 12
12வது வசனம் மரணமானது எங்களிடத்திலே கிரியை செய்கிறது
but life in you
ஜீவனானது உங்களிடத்திலே பலன் செய்கிறது
then further in chapter 5
ஐந்தாம் அதிகாரத்திலே கீழே வாசிக்கிறோம்
he speaks about how we have an earthly body which is like a tent we have to give it up one day
கூடாரத்தை போல நமக்கு இந்த பூமிக்குரிய தேகம் ஒன்று உண்டு என்று சொல்கிறார்
and one day we'll get another body when we get up to heaven
ஒரு நாளில் இதை விட்டுவிட்டு பரலோகத்துக்கு போகும்போது வேற ஒரு சரீரம் நமக்கு
கிடைக்கும்
அந்த நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் எங்கே கொண்டிருக்கிறோம் அதுவரை
we walk by faith verse 7 and not by sight
ஏழாம் வசனத்திலே பார்க்கிறது போல நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் ஆறாம் வசனம்
பட்
ஆனால்
பிஃபோர் வி ரீச் ஹெவன்
பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக
he says I have an ambition
எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது
you know young people have ambitions
வாலிபர்களுக்கு நோக்கங்கள் இருக்கிறது
good to have ambitions
லட்சியங்களை வைத்திருப்பது நல்லது
provided the ambitions are for the right things
ஆனால் அந்த லட்சியங்கள் நேர்மையான காரியங்களுக்காக இருக்க வேண்டும்
Paul says I have an ambition
எனக்கு ஒரு லட்சியம் உண்டு என்று பவுல் சொல்கிறார்
whether verse 9
ஒன்பதாம் வசனம்
whether I am at home in heaven years from now
இத்தனை ஆண்டுகள் கழித்து நான் பரலோகத்தில் இருக்க போகிறேனோ
or I am absent from my heavenly home here in this body
அல்லது பரலோகத்தினுடைய வீட்டில் இல்லாதபடிக்கு இந்த சரீரத்தில் இந்த பூமியில் காணப்பட்டாலும் சரி
see in the earlier verses he's saying how heaven is our home but now we are absent from heaven
முந்தைய வசனங்களிலே பரலோகமானது நம்முடைய குடியிருப்பு என்று சொல்கிறார் இப்பொழுது நான் அங்கே இல்லை என்று சொல்கிறார்
so whether we are in heaven
பரலோகத்தில் இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும்
we have one ambition
நமக்கு ஒரு லட்சியம் உண்டு
I want to please the lord
நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும்
let me ask you something
ஒன்றை உங்களுக்கு நான் கேட்கணும்
when you get to heaven
நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது
just think of this for a moment
ஒரு நிமிஷம்
when you get to heaven
பரலோகத்துக்கு போகும்போது
what will your ambition be
உங்களுடைய லட்சியம் என்னவாக இருக்கும்
will it be to get on in the world become a bigger person
உலகத்திலே போய் ஒரு பெரிய ஆளாய் மாற வேண்டும் என்று உங்கள் ஆசை இருக்குமா அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசை இருக்குமா
marry the most pretty girl in the world
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகான ஸ்திரியை திருமணம் செய்ய வேண்டும்
என்று இருக்குமா what will your ambition be in heaven
பரலோகத்திலே உங்கள் அபிலாஷைகள் எல்லாம் எப்படி இருக்கும்
I tell you
நான் சொல்கிறேன்
only to please God
தேவனை மட்டுமே பிரியப்படுத்த வேண்டும் என்றுதான் உங்களுடைய லட்சியம் இருக்கும் அவ்வளவுதான்
and Paul is saying here
பவுல் இங்கே சொல்கிறார்
it makes no difference to me whether I am in heaven or on earth
naan paralogathil irundhalum seri bhulogathil irundhalum seri enakku oru vyathiyasamum illai
mission is the same
enudaiya nilamaiya enudaiya abhilasha ondru dhaan
in other words he says when I die and go to heaven
innoru vidhathile solla ponal naan marithu paralogathukku pogumbodhu
I'm still going to have the same ambition in heaven
paralogathile enakku idhe lakshyam dhaan irukkum
to please god
devanai priyapadatha vendum
that's what he's saying in verse 9
idhe than 9th vasanathile solugirar
what is our ambition
nammudaiya lakshyam
in heaven at home or absent from heaven on this earth
naam nammude kudiyirpaagiya paralogathile irundhalum seri alladhu indha bhoomiyile naam vaazhndhalum seri
there won't be any change in ambition
லட்சியத்திற்கு மாற்றங்கள் இல்லை
there will be change in circumstances and comfortable
மாறும் நாம் பரலோகத்துக்கு போகும்போது சுகஸ் நிலைகள் மாறலாம்
but ambition will not change
ஆனால் லட்சியங்கள் மாறுவதில்லை
can you say that
நீங்கள் இதை சொல்ல முடியுமா
can you say honestly
நீங்கள் நேர்மையாக சொல்ல முடியுமா
the ambition you have on earth right now is going to be exactly the same when you go to heaven
உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய லட்சியமானது நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது மதுவாகவே இருக்கும் என்று சொல்ல
முடியும் you know whether you are a spiritual christian
அப்படியானால் நீங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களா இல்லையா என்று அறிய முடியும் இங்கே அவர் சொல்கிறார்
we are going to appear at the judgment seat of christ
நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக காணப்பட போகிறோம்
we are going to have to give an account to him for everything we do
நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்
so therefore
ஆகவே
since we know this
இதை நாங்கள் அறிந்திருக்கிறபடியாலே
fear god verse 11
11வது வசனம் நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிறோம்
urge people get ready
ஜனங்கள் ஆயத்தமாக முடியாய் நாங்கள் அவர்களை கெஞ்சி கேட்கிறோம்
and then further down
kide paarkrom
he tells us in verse 15
15th vasanathile namakku solugiran
why did christ die
kristu yen marithar
this is a very important verse
mega mukkiyamana oru vasanam
a lot of people know 1 corinthians 15:3 christ died for our sin
kristu nammude paavathukaga marithar endru 1 corinthians 15:3 theriyum
one side of the coin
adu naanithin oru pakkam
you know what's the other side of the coin
naanithin marubakkam
enna theriyuma turn the coin round and see what is the other side of the gospel
naam andha naanithai thirupi matra pakkathil enna irukkirad endru paarkka vendum
why did christ die what is the second reason
irandavathu kaaranam enna yen kristu marithar inge irukkirathu
he died so that from now on I never live for myself
பிழைத்திருக்கிறவர்களின் தங்களுக்கு என்று பிழைத்திடாமல் தங்களுக்காக மறித்து எழுத்தவர்களுக்கு என்று பிழைத்திருக்க முடியாது. அவர் எல்லாருக்காக
மறித்தார்,
அவருக்காக மட்டுமே
வாழ்கிறேன்.
அவர் கிறிஸ்துவின் பாவங்களுக்காக மறித்தார் என்று சொல்வது மட்டும்
போதாது. இனிமேல் நான்
எனக்காக வாழாதபடிக்கு அதற்காகவும் அவர் மறித்தார்.
Those who recognize that,
இதை அறிந்து கொள்கிறவர்கள்,
they are the ones who become spiritual.
இவர்கள் தான் ஆவிக்குரியவர்களாக மாறுகிறார்கள்.
And he says, if that's the case,
இதுதான் காரியம் என்றால்,
from now on I'm not going to know anybody according to the flesh. Verse 16.
16 வசனத்திலே வாசிக்கிறது போல, இப்பொழுதிருந்து மாம்சத்தின்படி நான் யாரையும் அறியேன்.
I'm not going to be attached to relatives and other people.
சொந்தக்காரனோடு கூட பாச பந்தம் எல்லாம் அப்படியே இணைந்து போயிருக்க மாட்டேன்.
I know people in the spirit now, not according to the flesh.
இப்பொழுது மாம்சத்தின்படியாய் அல்ல, ஆவியின்படியாய் நான் அறிந்திருக்கிறேன்.
Because I'm a new creature in Christ.
என்றால் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாய் புது சிஷ்யாய் இருக்கிறேன்.
And then we come to this lovely verse.
இப்பொழுது அற்புதமான ஒரு வசனத்துக்கு வருகிறோம்.
Verse 20, which we saw in the beginning.
ஆரம்பத்திலே நாம் பார்த்த வசனம் 20 வசனம்.
We are ambassadors for Christ.
நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம்.
And God is pleading through us that you should be reconciled to God.
நீங்கள் தேவனுக்கு ஒப்புரவாக வேண்டும் என்று நாங்கள் எல்லா மனிதர்களையும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம்.
Then he tells us, think of the price that Jesus paid.
இயேசு நமக்காக செலுத்தின விலை குறித்து எண்ணி பாருங்கள் என்று சொல்கிறார்.
I don't think any of us have an idea what it means for Jesus to have died for us.
இயேசு நமக்காக மரித்தார் என்றால் என்ன என்பதை நம்மளே யாருமே விளங்கிக் கொள்ள முடியாது என்று நினைக்கிறேன்.
We only know the physical aspect of it.
அதனுடைய சரீரப்பிரகாரமான காரியத்தை மட்டுமே அறிந்திருக்கிறோம்.
How much he must have suffered.
அவர் எவ்வளவு பாடுபட்டிருந்திருப்பார்.
And all there are movies and pictures and descriptions of how much Jesus must have suffered.
இயேசு எவ்வளவு மரித்து பாடுபட்டிருப்பார் என்பதை விளக்குவதற்காக எத்தனையோ சினிமா காட்சிகள், டிவி காட்சிகள், எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது.
Do you know what is the worst part of his suffering?
அவருடைய பாடுகளின் மோசமான பகுதி என்ன தெரியுமா?
God made him to be sin.
அவர் பாவமாக முடியாய் தேவன்
நியமித்தார். You know sin. Verse 21.
21 வசனத்தில் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்.
How shall we describe it?
இதை நாம் எப்படி விளக்க முடியும்?
In many houses in India we have a septic tank.
இந்தியாவிலே பல வீடுகளிலே செப்டிக் டேங்க் என்கிறதான ஒரு டேங்க் இருக்கிறது.
All the rotten stuff from the toilet goes into the septic tank.
கழிவறையில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களும் இந்த செப்டிக் டேங்க்க்கு தான் வரும்.
You know, in places where there's no public sewage system.
பொது செப்டிக் டேங்க் இல்லாத இடங்களிலே.
So you have a private septic tank in
your house. ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டு காம்பவுண்டுக்குள்ளாக தனியாக செப்டிக் டேங்கை கட்டிக்கொள்வார்கள்.
And imagine if you open that septic tank.
நீங்கள் அந்த செப்டிக் டேங்கை நீங்கள் திறக்கிறீர்கள்.
And it's full of all this muck.
அங்கே உள்ளே எல்லா மனித கழிவுகளால் நிரம்பி இருக்கிறது.
And you go right into that muck.
நீங்கள் அதற்குள்ளாகவே போகிறீர்கள்.
Would you do it?
செய்வீர்களா?
Yes or no?
செய்வீர்களா இல்லையா?
If your son has fallen into it, you will go into it.
உங்களுடைய மகன் ஒருவேளை விழுந்து விட்டால் நீங்கள் அதற்குள்ளாக விழுந்து அவனை
காப்பாற்றி
நீங்கள் போய் அவனை தூக்கி எடுப்பீர்கள்.
But even then it will only be for a short time.
அப்பொழுதும் கூட அது குறுகிய காலத்துக்கு தான் நீங்கள் போய் விட்டு வெளியே வந்து விடுவீர்கள் உடனே.
Imagine what it is to be sin.
ஆனால் பாவமாக்கப்படுவது என்றால் கற்பனை செய்து பாருங்கள்.
Go into the septic tank and become a part of it completely.
அந்த கழிவறை தொட்டிக்குள்ளாக சென்று அதிலே ஒரு பகுதியாய் மாறுவது என்றால் எப்படி இருக்கும்?
That's terrible.
அது பயங்கரமா இருக்கும்.
Yet that is a small picture of what it means for Christ to become sin.
கிறிஸ்து நமக்காக பாவமானார் என்பதினுடைய சிறிய காட்சியை நான் உங்களுக்கு விளக்குகிறேன்.
It's very difficult to explain it.
இதை விளக்கி சொல்வது மிகவும் கடினமான காரியம்.
He became sin.
அவர் பாவமானார்.
You know, we don't have a shrinking disgust for sin.
நாம் பாவத்தை பார்த்தவுடன் நாம் அருவருப்பதில்லை.
We have a shrinking disgust for a septic tank.
ஒரு கழிவறையை பார்க்கும் பொழுது, அந்த தொட்டி செப்டிக் டேங்கை பார்க்கும் பொழுது ஒரு அருவருப்பு இருக்கிறது.
Like you go into some of these toilets in the village bus stops, you go in and you come out immediately.
சில கிராமங்களிலே பட்டணங்களிலே உள்ளதான கழிவறைகளை பாருங்கள். பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய கழிவறை உள்ளே போனாலே மூக்கை பொற்றிக்கொண்டு எப்போடா வெளியே வரலாம் என்று
come out immediately.
உடனடியாக வெளியே வந்து விடுவீர்கள்.
We don't have that type of revulsion for sin.
பாவத்துக்கு மீது அப்படிப்பட்ட ஒரு அருவருப்பு நமக்கு இல்லையே.
You see a filthy picture and you don't have a revulsion like that.
நீங்கள்
ஆபாசமான the toilet.
ஆபாசமான ஒரு படத்தை பார்க்கிறீர்கள். அந்த கழிவறையை போய் துர்நாற்றம் வீசுவதை போல உங்களுக்கு இருப்பதில்லை.
We haven't seen how terrible sin is.
ஏனென்றால் பாவம் எவ்வளவு பயங்கரமா இருப்பது என்பதை நாம்
பார்க்கவில்லை. That's why we have to use these pictures to show how Jesus felt.
ஆகவே இயேசு எப்படி உணர்ந்தார் என்பதை விளக்குவதற்காக இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் சித்தரிக்க வேண்டியிருக்கிறது. அவர் நமக்காக பாவமானார்.
Why?
ஏன்?
So that he might deliver us.
அவர் நம்மை விடுதலையாக்க முடியாது.
That's the only way he could deliver us.
இந்த ஒரே வழியின் மூலமாக தான் அவர் நம்மை விடுதலையாக்க முடியும்.
He says, since the Lord has done such a wonderful thing for us.
தேவன் நமக்கென்று இப்படி அற்புதமான காரியத்தை செய்தபடினாலே.
We plead with you.
நாங்கள் உங்களை பார்த்து கேட்கிறோம். ஆறாம் அதிகாரம்.
We urge you.
நாங்கள் உங்களுக்கு
கேட்கிறோம். Don't receive this message emptily.
இந்த செய்தியை வெறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம்.
Today is the day of salvation.
இன்றே இரட்சணையின் நாள். இப்பொழுதே
is the acceptable time.
இப்பொழுதே அனுக்கிரக காலம்.
And since we have such a wonderful message to proclaim.
இப்படி அறிவிப்பதற்கு அருமையான பிரசங்கம்
இருக்கிறபடி
நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் நான்காம் வசனம்,
so that everybody sees what it means to be a servant of God.
நாங்கள் தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் என்று மூன்றாம் வசனத்தை
சொல்கிறார். Endurance, affliction, hardship, distress, beating, imprisonment, everything.
நாங்கள் பொறுமையிலே, உபத்திரவத்தில், நெருக்கங்களில், இடுக்கண்களிலே, அடிகளிலே, காவல்களிலே, எல்லா காரியங்களுக்குள்ள கடந்து செல்கிறோம்.
Good report, bad report.
நற்கீர்த்தி, கெட்ட துர்க்கீர்த்தி.
He says we go through all these things.
இவங்க எல்லாவற்றுக்குள்ளாம் கடந்து செல்கிறோம்.
We are poor, verse 10.
பத்தாம் வசனத்தில் நாங்கள் தரித்திரராய்
people spiritually rich.
ஆனாலும் அநேகரை ஆவிக்குரிய விதத்தில் ஐசுவரங்களாய் மாற்றுகிறோம்.
You Corinthians,
கொரிந்தியர்களே,
I'm speaking openly to you.
நான் உங்களிடத்தில் வெளிரங்கமாய்
பேசுகிறேன். My heart is wide open to you.
என்னுடைய உள்ளமானது உங்களுக்காக
திறந்திருக்கிறது. Your heart is narrow towards me.
எங்கள் மீது உங்களுடைய இதயமானது குறுகலாய் இருக்கிறது.
I tell you,
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Sin is terrible.
பாவம் கொடியது.
So don't have any fellowship with evil things.
ஆகவே தீமையான காரியங்களோடு கூட உங்களுக்கு ஐக்கியம் இருக்க
வேண்டாம். Unbelievers.
அல்லது அவிசுவாசிகளோடு இணைக்கப்பட
வேண்டாம். Friends with them but don't have any fellowship with them.
அவரோடு நண்பர்களாக இருங்கள் ஆனால் அவரோடு கூட
ஐக்கியம் இருக்க வேண்டாம்.
பாவத்தை விட்டு தூர விலகிடுங்கள்.
God can dwell with you verse 16.
அப்படியானால் 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது உங்கள் தேவன் உங்களோடு வாசம் பண்ணுவார்.
What is unclean verse 17.
அசுத்தமானதை தொடாதிருங்கள் 16ஆம்
வசனம். Christ became sin to save you from it.
உங்களை அதிலிருந்து விடுதலையாக்க முடியாத கிறிஸ்து பாவமானார்.
God says I'll be a father to you.
நான் உங்களுக்கு தகப்பனாய் இருப்பேன் என்று நான் சொல்கிறேன்.
What a wonderful promise.
என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம்.
May God help us to hate sin.
பாவத்தை வெறுப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார்.
Understand the price Jesus paid to deliver us from.
நம்மை விடுதலையாக்க முடியா இயேசு செய்த விலைக்கரைத்தை உணர்ந்து கொள்ள முடியா உதவி செய்வார்.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.